வணக்கம். தினமலர் இரவு 9 மணி செய்திகள். தமிழ்நாட்டில் தினசரி மின்சார பயன்பாடு 20,000 மெகாவாட்டாக உயர்வு. தமிழ்நாட்டில் தினசரி மின்சார சேவை சுமார் 16,000 மெகாவாட் ஆகும். கோடை காலங்களில் மின்விசிறி, ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்ற மின்சாதனங்களின் பயன்பாடு அதிகமாக இருக்கும். இப்போது கோடைக்காலம் துவங்கிவிட்டதால் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நேற்று அதிகபட்சமாக 20,060 மெகாவாட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கத்தரி வெயில் என்று சொல்லப்படும் அக்னி நட்சத்திர காலம் மே 4 தொடங்க உள்ளது. அந்த காலகட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் நாட்களில் தினசரி மின்சார பயன்பாடு 22,000 மெகாவாட் வரை உயரும் என தெரிகிறது. தற்போது தமிழக மின்வாரியத்தின் கீழ் இயங்கும் அனல் மின் நிலையங்கள் மூலம் தினசரி 4,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து தினசரி 6,000 மெகாவாட், சூரிய மின்சக்தி மூலம் 6,000 மெகாவாட், நீண்டகால கொள்முதல் திட்டத்தின் கீழ் 2,000 மெகாவாட், நடுத்தரகால கொள்முதல் மூலம் 2,000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கிறது. மீதமுள்ள 2,000 மெகாவாட் மின்சாரம் குறுகிய கால மின் கொள்முதல் மற்றும் மின்சார பரிமாற்ற திட்டங்களின் கீழ் அடுத்த 3 மாதங்களுக்கு தனியார் நிறுவனங்கள் மற்றும் பிற மாநிலங்களிடமிருந்து பெறப்படுகிறது. பொதுமக்களின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அடுத்த 3 மாதங்களுக்கு தினசரி 22,000 மெகாவாட் மின்சாரம் விநியோகிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தடையில்லாமல் மின் விநியோகம் செய்ய தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
காலி பாட்டிலை திரும்பப் பெறும் திட்டம், டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம். தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சில்லறை கடைகள் வாயிலாக மது வகைகளை விற்கிறது. சிலர் மது பாட்டிலில் உள்ள மதுவை அருந்திவிட்டு காலி பாட்டிலை சாலை மலை பகுதிகளில் வீசிச் செல்கின்றனர். இதனால் விலங்குகள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பதுடன் மனிதர்களும் பாதிக்கப்படுகின்றனர். எனவே காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுடன் பல மாவட்டங்களில் டாஸ்மாக் அமல்படுத்தியுள்ளது. இதற்காக மது பாட்டில் விற்கப்படும் போது அதிகபட்ச சில்லறை விலையுடன் கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. காலி பாட்டிலை திரும்ப கொடுத்ததும் 10 ரூபாய் திரும்ப வழங்கப்படும். இதற்காக காலி பாட்டிலுக்கு அடியில் கடையின் அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது. எந்த கடையில் பாட்டில் வாங்கப்பட்டதோ அங்குதான் வழங்கப்பட வேண்டும். ஸ்டிக்கர் கிழிந்துவிட்டால் பணியாளர்கள் மது பிரியர்கள் பாட்டிலை வழங்கி பணம் பெறுவதில் பிரச்சினை ஏற்படுகிறது. எனவே மது பாட்டிலை விற்கும்போது அதில் உள்ள பார்கோடை ஸ்கேன் செய்வது போல் காலி பாட்டிலையும் ஸ்கேன் செய்து வாங்க டாஸ்மாக் முடிவு செய்துள்ளது. இதற்காக மதுபான ஆலைகளில் இருந்து 2 பார்கோடு ஒட்டிய மது பாட்டில்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. முதல்கட்டமாக கோவை வடக்கு மற்றும் தெற்கு கடலூர் மாவட்டங்களில் உள்ள மது கடைகளில் பார்கோடு ஸ்கேன் வாயிலாக காலி பாட்டில் திரும்பப் பெறும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்மாவட்டங்களில் பணியாளர்கள் நேற்று போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பணியாளர்கள் கூறுகையில், ஒரு கடையில் 2 ஸ்கேனர் கருவிகள் உள்ளன. மாலையில் மது வகைகளை வாங்க கூட்டம் அலைமோதுகிறது. அப்போது காலி பாட்டிலை ஸ்கேன் செய்து வாங்க முடியாது. இந்த பணியில் தனி பணியாளர்களை நியமிக்க வேண்டும். கடை பணியாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது என்றனர்.
புதிய அரசுகள் அமைந்த பிறகே காவிரி ஆணைய கூட்டத்தை கூட்ட வேண்டும், சீமான் வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்ட அறிக்கை. காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் 29 நடைபெறும் என்று அறிவித்திருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையில் கூட்டத்தை நடத்த காவிரி மேலாண்மை ஆணையம் முயல்வது வன்மையான கண்டனத்துக்குரியது. காவிரி ஆற்றினை பங்கு கொள்ளும் 3 முக்கிய மாநிலங்களிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இன்னும் அமையாத சூழலில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை அவசர அவசரமாக கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்து புதிய அரசுகள் அமைந்த பிறகே காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
எல்பிஜி டேங்கர் லாரிகள் போராட்டம் வாபஸ். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு புதுநகரில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எல்பிஜி முனையம் உள்ளது. வளைகுடா நாடுகளில் இருந்து கப்பல்கள் மூலம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்கு எடுத்து வரப்படும் சமையல் கேஸ் அந்த முனையத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. அங்கிருந்து டேங்கர் லாரிகள் மூலம் சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பும் ஆலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்பணியில் தினமும் 200 மேற்பட்ட டேங்கர் லாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகின்றன. டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் 50 கோடி ரூபாய் வரை வாடகை பாக்கி வைத்துள்ளது. 3 மாதங்களாக வாடகை பாக்கி தராததை கண்டித்து நேற்று காலை முதல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் டேங்கர் லாரிகள் இயக்கப்படாமல் இந்தியன் ஆயில் நிறுவன வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. வேலைநிறுத்த போராட்டத்தை நீக்கும் பட்சத்தில் சமையல் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவானது. இதையடுத்து இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரிகள் லாரி உரிமையாளர்களிடம் பேச்சு நடத்தினர். இதில் சுமூக தீர்வு ஏற்பட்டதை தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். சுதந்திர நாடுகள் மீது தனது கொள்கையை திணிக்கும் நிலையில் அமெரிக்கா இல்லை, சொல்கிறது ஈரான். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுக்கு ஈரான் 3 நிபந்தனைகளை விதித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரெசா தலாய்னிக் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் கூறியது, பிற நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்காவில் இனி திணிக்க முடியாது. சுதந்திரமான நாடுகள் மீது தனது கொள்கையை திணிக்கும் நிலையில் இனி அமெரிக்கா இல்லை. தனது சட்டவிரோத பகுத்தறிவற்ற கோரிக்கைகளை கைவிட வேண்டும் என்ற ஈரானின் கோரிக்கையை அமெரிக்கா ஏற்கும் என அவர் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்கள் உலகின் அனைத்து நாடுகளையும் பாதித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்களால் கடல்சார் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன. ஒவ்வொரு கடற்கரை நாட்டையும் மட்டுமல்லாது நிலத்தால் சூழப்பட்ட நாட்டையும் இது பாதிக்கிறது என அவர் தெரிவித்தார்.
நீட் நுழைவுத் தேர்வு நாளில் மருத்துவ மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்க தடை. நாடு முழுவதும் வரும் 3 இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது. இதில் 26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். கடந்த 2024 நடந்த நீட் தேர்வின் போது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சிலர் உண்மையான தேர்வர்களுக்கு பதிலாக முறைகேடாக தேர்வு எழுதியதாக புகார் எழுந்தது. அவ்வாறான குற்றச்சாட்டில் பீகார், ராஜஸ்தான், ஜார்க்கண்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஏற்கனவே மருத்துவ இடங்கள் பெற்றவர்கள் மீண்டும் நீட் தேர்வு எழுதி கலந்தாய்வில் வேறு கல்லூரிகளில் இடங்கள் பெறுவதாகவும் கண்டறியப்பட்டது. இத்தகைய முறைகேடுகளை தவிர்க்க அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தேசிய மருத்துவ ஆணையம் சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் வரும் 2-3 மருத்துவ மாணவர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டாம், அத்தியாவசிய காரணங்கள் இருந்தால் மட்டும் விலக்கு அளிக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளது.
பிராந்தியவாதம் மூலம் நாட்டில் பிளவுகளை விதைக்க முயற்சி, பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. சிக்கிம் மாநில அந்தஸ்து பெற்ற 50வது ஆண்டு விழா கேங்டாக்கில் உள்ள பால்ஜோர் மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் பிரதமர் மோடி பேசியதாவது, இன்று நாம் சிக்கிமின் 50வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம். இந்த மைதானம் அற்புதமான ஒளிவட்டத்தால் நிரம்பியுள்ளது. கலைஞர்களையும் நடன அமைப்பாளர்களையும் நான் வாழ்த்துகிறேன். ஊடகங்கள் இந்த நிகழ்வை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அரசியல் நலன்களுக்காக மொழிவாதம், பிராந்தியவாதம் போன்றவற்றின் அடிப்படையில் நாட்டில் பிளவுகளை விதைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஒரு காலகட்டத்தில் ஒரே இந்தியா, மாபெரும் இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையின் உண்மையான ஒரு காட்சியை சிக்கிம் இன்று நமக்கு வழங்கியுள்ளது. இந்த சிறிய நிகழ்ச்சியில் அவர்கள் நமது தேசத்தின் பன்முகத்தன்மையையும் ஒற்றுமையையும் அழகாக வெளிப்படுத்தியுள்ளனர். நேற்றிரவு மழையும் இப்போது சூரிய ஒளியும் சிக்கிமின் வண்ணங்கள் உண்மையிலேயே தனித்துவமானவை. சிக்கிம் கிழக்கின் பெருமை. எனது சாலை பேரணியின் போது எனக்கு மிகவும் பிடித்த விஷயம் எதுவென்றால் அது சிக்கிமின் சாலைகளில் நிலவிய தூய்மைதான். இதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறினார்.
3 எண்ணெய் குழாய்கள் வெடிக்கும், புதிய கெடுவுடன் ஈரானுக்கு டிரம்ப் மிரட்டல். இன்னும் 3 சமாதான ஒப்பந்தத்திற்கு வராவிட்டால் ஈரானின் எண்ணெய் குழாய்கள் உள்ளிருந்தே வெடித்து சிதறும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. மேற்காசிய நாடான ஈரான் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் நேரடியாக பேச முடியாது என ஏற்கனவே தெரிவித்துவிட்டது. நம் அண்டை நாடான பாகிஸ்தானில் ஏற்கனவே நடந்த பேச்சிலும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்திக்க மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த டிரம்ப் 2 பேச்சுக்கு அதிகாரிகளை அனுப்பவில்லை. போரை நிறுத்தவும் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கவும் ஈரான் புதிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் டிரம்ப் கூறியுள்ளதாவது, ஈரான் இப்போது கடுமையான பொருளாதார சிக்கலில் உள்ளது. இன்னும் 3 சமாதான ஒப்பந்தம் செய்வதற்கு ஈரான் வர வேண்டும். அவர்களிடம் எண்ணெய் சேமிக்க இடமில்லை, ஏற்றுமதி செய்ய கப்பல்களும் இல்லை. இந்த சூழலில் மேற்காசிய நாடுகள் மற்றும் ஈரான் இடையே அமைக்கப்பட்டுள்ள ராட்சத குழாய்களில் தேங்கி கிடக்கும் எண்ணெய் வெளியேற வழியில்லாமல் அழுத்தம் அதிகரித்து இன்னும் 3 நாட்களில் இயந்திர ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் உள்ளிருந்தே வெடிக்க தொடங்கும். ஒருமுறை இந்த விபத்து நடந்துவிட்டால் ஈரானால் மீண்டும் பழையபடி குழாய்களை சீரமைக்க முடியாது. அதன் உற்பத்தி திறன் பாதியாக குறைந்துவிடும். ஈரான் இப்போது மிக மோசமான அழிவின் விளிம்பில் நிற்கிறது என அவர் கூறினார்.
இரு தொகுதிகளில் போட்டி, தேர்தல் செலவை வேட்பாளர் ஏற்க உத்தரவிடக் கோரிய வழக்கு தள்ளுபடி. மதுரை மேலூரைச் சேர்ந்த மணி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்ததாவது, சட்டமன்றம் மக்களவை தேர்தல்களில் சில வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் 1 தொகுதி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டியுள்ளது. அதனால் அரசுக்கு செலவு ஏற்படுகிறது. அதனால் 2 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களிடம் ராஜினாமா செய்யும் தொகுதியின் தேர்தல் செலவுகளை ஏற்க வேண்டும் என உத்தரவாத பத்திரம் பெற வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட சட்டம் அனுமதி அளித்திருக்கிறது. இந்த சட்டப்பிரிவை எதிர்த்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.
முதல்வர் கார் பாதுகாப்பு பணியில் மது போதையில் மிதந்த போலீசார். கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் கார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 3 போலீசார் மது போதையில் இருந்ததை அடுத்து ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். முதல்வர் ஸ்டாலின் April 24 முதல் கொடைக்கானலில் குடும்பத்துடன் ஓய்வெடுத்து வருகிறார். பாம்பரபுரம் தனியார் விடுதியில் தங்கியுள்ள நிலையில் அங்கு சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதல்வர் கார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 3 போலீசார் நேற்று மது போதையில் இருந்தனர். இதையறிந்த முதல்வரின் பாதுகாவலர்கள் திண்டுக்கல் DIG சசிமோகனுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து DIG உத்தரவில் SP பிரதீப் 3 போலீசாரையும் தேனி ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்துள்ளார். முதல்வர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசாரே மது போதையில் இருந்தது போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழகம் என்றாலே சாதனை சாதனை சாதனைதான். பொருளாதார வளர்ச்சி குறித்து ஸ்டாலின் பெருமிதம். தமிழக பொருளாதார வளர்ச்சி 2025-26 நிதியாண்டில் 10.83% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய புள்ளியியல் துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இதையொட்டி முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகம் என்றாலே சாதனை சாதனை சாதனைதான். திராவிட மாடல் தனித்துவமான மாடல். சொன்னதை எண்களிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் 3 ஆண்டுகளில் அடித்தளம் அமைத்து இப்போது தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளோம். இது தொடக்கம்தான். இன்னும் பல உயரங்களை அடைவது உறுதி. நம்முடைய போட்டி என்பது மற்ற இந்திய மாநிலங்களுடன் அல்ல, தெற்காசியாவில் முதன்மை மாநிலமாக தமிழகம் உயர வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார்.
கோடை வெயில் எதிரொலி. டெல்லியில் பள்ளிகள் நேரம் மாற்றம். டெல்லியின் சுற்றுவட்டார பகுதிகளான உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத், நொய்டா பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி நேரத்தை மாற்றி மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அங்கு வெப்ப அலைக்கான எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் இப்பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக 42.8°C பதிவானது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் உடல்நலத்தை பாதுகாக்கும் பொருட்டு 1 முதல் 8 வகுப்பு வரையிலான வகுப்புகளுக்கு நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. புதிய நேரத்தின்படி வகுப்புகள் காலை 7:30 தொடங்கி மதியம் 12:30 நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் CBSE, ICSE உள்ளிட்ட அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் என மாவட்ட கல்வி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை பவுனுக்கு ₹1,040 குறைந்தது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. கடந்த சனிக்கிழமையன்று பவுனுக்கு ₹800, திங்கட்கிழமையன்று பவுனுக்கு ₹240 என தங்கம் விலை உயர்ந்தது. இந்த நிலையில் தங்கம் விலை மீண்டும் குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு ₹130 குறைந்து 1 கிராம் ₹14,100, பவுனுக்கு ₹1,040 குறைந்து 1 பவுன் ₹1,12,800 விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 குறைந்து 1 கிராம் ₹265, கட்டி வெள்ளி கிலோவுக்கு ₹5,000 குறைந்து 1 கிலோ ₹2,65,000 விற்பனையாகிறது.
வாக்கு எந்திரம் கண்காணிப்பு அறையில் ஜனநாயகன் படம் பார்த்த ஊழியர். அண்ணா பல்கலையில் அதிர்ச்சி சம்பவம். தமிழக சட்டசபை தேர்தலில் தென் சென்னை தொகுதிகளுக்கான மின்னணு வாக்கு எந்திரங்கள் அண்ணா பல்கலை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு 24 மணி நேர கேமரா கண்காணிப்பு, போலீஸ் மற்றும் தேர்தல் துறை ஊழியர்கள் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு பணியில் இருந்த அண்ணா பல்கலை தற்காலிக ஊழியர் யுவராஜ் தனது லேப்டாப்பில் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் பார்த்துள்ளார். சிசிடிவி கண்காணிப்பு அறையில் அமர்ந்து ஜனநாயகன் படம் பார்ப்பதை புகைப்படம் எடுத்து ஓட்டுப்பட்டி வர இடத்துல கூட நம்ம தளபதி என்றிதான் என ஃபேஸ்புக்கில் அவர் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து தேர்தல் துறை அதிகாரிகள் அளித்த புகாரில் யுவராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். ஜனநாயகன் படம் சட்டவிரோதமாக லீக் ஆனதால் அதனை ஆன்லைனில் பார்ப்பதும் பகிர்வதும் சட்டவிரோதம் என்று படக்குழு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் சைக்கிள் பயணம். ஓய்வெடுப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்துடன் கொடைக்கானல் வந்துள்ளார். கடந்த 2 நாட்களாக நட்சத்திர ஏரி மனோரஞ்சிதம் அணைப்பகுதியில் முதல்வர் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டார். இன்று காலை ஸ்டாலின் நட்சத்திர ஏரி பகுதியில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் அவருடன் செல்போனில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் நட்சத்திர ஏரியை சுற்றி சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். முதல்வர் ஸ்டாலின் சைக்கிள் பயணம் செல்வதை அறிந்த பொதுமக்கள் சாலையோரம் நின்று அவருக்கு கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அவரும் பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறே சைக்கிள் பயணம் செய்தார்.
மாணவர்களுக்கு கோடைக்கால பயிலரங்கம் சென்னை பிர்லா கோளரங்கில் ஏற்பாடு. சென்னை பிர்லா கோளரங்க வளாகத்தில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் மாணவர்களுக்கு கோடைக்கால சிறப்பு பயிலரங்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 5, 6 தேதி ரோபோட்டிக்ஸ், மே 7, 8 தேதி 3D அச்சிடல் தொழில்நுட்பம், மே 12, 13 தேதி செயற்கை நுண்ணறிவு, மே 14, 15 தேதி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ட்ரோன் ஆகிய பயிலரங்கங்கள் நடக்க உள்ளன. மே 16 ஃபோல்ஸ்கோப், மே 19 ராக்கெட் தயாரிப்பு, மே 20 தொலைநோக்கி பயிலரங்கம், மே 21 முதல் 23 வரை அறிவியல் முகாம்கள் நடக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. பயிலரங்கில் 6 முதல் 10 வகுப்பு வரையிலான மாணவர்கள் பங்கேற்கலாம். பயிற்சி நேரம், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் கட்டணம் உள்ளிட்ட விவரங்களை www.tnstc.tn.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.
கள்ளத்தனமாக மது விற்பனை, கடைகளை அடித்து நொறுக்கிய பெண்கள். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் மதுபானங்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்யும் சந்து கடைகள் ஆங்காங்கே செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகளால் குழந்தைகளின் கல்வி, வீட்டு நிம்மதி ஆகியவை பாழாவதாக கூறி போலீசில் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர். இருப்பினும் சந்து கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் உள்ளிட்டோர் பென்னாகரத்தை அடுத்த போடூர் பகுதியில் செயல்படும் 4 சந்து கடைகளை கல்வீசி தாக்கி நொறுக்கினர். ஒரு கடையில் மது விற்பனையில் ஈடுபட்டவர் பெண்களிடம் தகராறு செய்ததால் அவரை தாக்க முயன்றனர். அவர் மானாவாரி விளை நிலங்களில் குதித்து தப்ப முயன்ற போது பெண்கள் அவரை விரட்டிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பென்னாகரம் போலீசார் போடூர் பகுதியில் சந்து கடைகள் நடத்தி வந்த மாதேஷ், சௌதாமணி, கோவிந்தராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 56 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை அமல், திமுக அதிமுக எதிர்ப்பு. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக CBSE பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றன. இந்நிலையில் CBSE பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை 2 வாரங்களுக்குள் அமல்படுத்த CBSE வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 3வதாக ஹிந்தி மொழி கற்பிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு புதுச்சேரி திமுக அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலர் அன்பழகன் மும்மொழி அறிவிப்பால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது, இதில் புதுச்சேரி அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மும்மொழி கொள்கை நிலைப்பாட்டை மத்திய அரசு வாபஸ் பெறாவிட்டால் புதுச்சேரியில் மிகப்பெரிய மொழி உரிமை போராட்டம் நடத்தப்படும் என்று திமுக மாநில அமைப்பாளர் சிவா கூறியுள்ளார்.
செலவு கணக்கு தாக்கல் செய்யாத 529 வேட்பாளர்கள் தகுதி நீக்கம், தேர்தல் கமிஷன் நடவடிக்கை. கடந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்களில் போட்டியிட்டு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய தவறிய 529 வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்து தேர்தல் கமிஷன் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவர்கள் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபை தேர்தல்களில் வாக்களிக்கவோ போட்டியிடவோ முடியாது. தகுதி நீக்கப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளவர்களில் 33 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். தேர்தல் கமிஷன் விதிகளின்படி தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் தங்களது தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும்.
தேர்வு மையத்தில் மாணவர்களின் பூநூலை அகற்ற உத்தரவிட்ட விவகாரம். கல்வி அதிகாரிகள் 3 பேர் கைது. பெங்களூரில் கடந்த வாரம் தொழிற்கல்விக்கான பொது நுழைவு தேர்வு நடந்தது. மடிவாலா பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்தில் பிராமண மாணவர்கள் பூநூலை அகற்றுமாறு தேர்வு மைய அதிகாரிகள் உத்தரவிட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க மூத்த அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. மாவட்ட கலெக்டர் ஜெகதீஷா தலைமையில் விசாரணை நடத்தி அறிக்கை அளித்துள்ளனர். அதில் உள்நோக்கத்தோடுதான் மாணவர்களின் பூநூல் அகற்ற உத்தரவிட்டதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியின் கல்வி அதிகாரிகள் 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். பணியிலிருந்து 3 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நடந்த தனியார் கல்வி நிறுவனத்தில் அடுத்த ஆண்டு முதல் பொது நுழைவு தேர்வை நடத்த அனுமதி இல்லை என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது.
தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு. ஐரோப்பிய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குறுகிய கால வானிலை முன்னறிவிப்புகளுக்கான ஐரோப்பிய மையம் இந்தியாவில் பருவமழை தொடங்குவதற்கான கணிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தமான் பகுதியில் மே 18 முதல் 25 தேதிக்குள் பருவமழை துவங்கிவிடும். கேரளத்துக்கும் தென்தமிழகத்தில் சில மாவட்டங்களுக்கும் மே 25 தேதிக்குள் மழை துவங்கிவிடும் என ஐரோப்பிய மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் இடைப்பட்ட கடலின் மேற்பரப்பில் ஏற்படும் வெப்பநிலை மாறுபாடு ஐவோடி எனப்படும் இந்தியன் ஓஷன் டைபோல் ஆகும். தற்போது இந்த சூழல் உள்ளதால் தென்மேற்கு பருவமழை இந்தியாவுக்கு நல்ல மழைப்பொழிவை தரும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர்.
இறுதி ஊர்வலங்களில் பொதுமக்களுக்கு தொந்தரவு, ஹைகோர்ட் எச்சரிக்கை. மதுரை மாவட்டம் பெருங்குடி அருகே கடந்த மார்ச்சில் நடந்த இறுதி ஊர்வலத்தின் போது அவ்வழியே வந்த கல்லூரி பஸ் அடித்து நொறுக்கப்பட்டது. டிரைவரையும் பஸ்ஸில் இருந்த மாணவியரையும் இறுதி ஊர்வலத்தில் வந்த போதை ஆசாமிகள் தாக்கினர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவர் ஜாமீன் கோரி ஹைகோர்ட் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தனர். நீதிபதி கே.கே. ராமகிருஷ்ணன் விசாரித்து ஜாமீன் கோரிக்கையை நிராகரித்தார். இறுதி ஊர்வலங்களில் பொது சாலைகளை மறிப்பது, அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துவது போன்றவற்றை ஏற்க முடியாது என்று நீதிபதி கூறினார். இறுதி ஊர்வலத்தில் பிறருக்கு தொந்தரவின்றி கட்டுப்பாடுடன் நடக்க வேண்டும். சாலையில் கொட்டும் பூக்களை போலீசார் மற்றும் உள்ளாட்சித்துறையினர் சுத்தம் செய்ய வேண்டும் என்று ஹைகோர்ட் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. எனவே இறுதிச் சடங்கு விதிகளை முறைப்படுத்தும் விதிகள் அடங்கிய சட்டம் இயற்றுவது குறித்து தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டு ஜூலை 31 வழக்கை ஒத்திவைத்தார். 9000 ரன்களை கடந்த முதல் வீரர். IPL தொடரில் விராட் கோலி சாதனை. IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று டெல்லியில் நடந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பெங்களூரு RCB அணிகள் மோதின. RCB அணி வீரர் விராட் கோலி தனது 11வது ரன்னை எடுத்தபோது 9000 ரன்களை கடந்து சாதனை படைத்தார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். 2008 ஆண்டு IPL தொடங்கப்பட்டது முதல் இன்று வரை ஒரே அணிக்காக விளையாடி வரும் ஒரே வீரர் விராட் கோலி மட்டுமே. IPL வரலாற்றில் கோலியை தவிர வேறு எந்த நிவீரரும் இதுவரை 8000 ரன்களை கூட நெருங்கவில்லை. தற்போதைய நிலையில் கோலிக்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா 7183 ரன்களை கடந்து இரண்டாம் இடத்தில் உள்ளார்.
இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தோல்வி. தொடரை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது. நேற்று நடந்த கடைசி போட்டியில் முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்கா 20 6 இழப்புக்கு 155 ரன்கள் எடுத்தது. இந்தியா தரப்பில் ரேணுகா சிங், சரணி, தீப்தி சர்மா தலா 2 எடுத்தனர். பின்னர் 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய மகளிர் அணி களமிறங்கியது. தொடக்க வீராங்கனைகள் ஷபாலி வர்மா 4, அனுஷ்கா சர்மா 17, அடுத்து வந்த ஜமீமா ரோட்ரிகஸ் 1 ரன் எடுத்து அவுட் ஆகினர். இந்திய வீராங்கனைகளில் பாரதி ஃபுல்மாலி அதிகபட்சமாக 40 ரன்கள் எடுத்தார். மற்றவர்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆகினர். 20 முடிவில் இந்திய அணி 8 இழப்புக்கு 132 ரன் மட்டுமே எடுத்தது. இதனால் தென்னாப்பிரிக்கா 23 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 4-1 என்ற கணக்கில் தொடரையும் தென்னாப்பிரிக்கா கைப்பற்றியது.
மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டி காலிறுதிக்கு சபலென்கா தகுதி. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் ஸ்பெயினில் நடக்கிறது. வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ள பிரெஞ்சு ஓபன் போட்டிக்கு தயாராகும் வகையில் களிமண் தரையில் இந்த போட்டிகள் நடக்கின்றன. நேற்று பெண்கள் ஒற்றையர் பிரிவில் உலகின் நம்பர் 1 வீராங்கனை பெலாரஸின் சபலென்கா 14வது இடத்தில் உள்ள ஜப்பானின் ஒசாகா மோதினர். முதல் செட்டை 7-6 என்ற கணக்கில் ஒசாகா கைப்பற்றினார். பின்னர் நடந்த டை பிரேக்கரிலும் 6-3, 6-2 என எளிதாக கைப்பற்றினார். 2 மணி நேரம் 22 நிமிடம் நீடித்த இந்த போட்டியில் சபலென்கா வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். மற்ற போட்டிகளில் கனடாவின் லேலா, செக் நாட்டின் கரோலினா, ஆஸ்திரியாவின் பொடபோவா, அமெரிக்காவின் பாப்டிஸ்ட் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர்.
ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டி கபடியில் இந்திய பெண்கள் அணி அபாரம். ஆசிய பீச் விளையாட்டு 6வது சீசன் சீனாவின் சான்யா நகரில் நடக்கிறது. 45 நாடுகளிலிருந்து 1,790 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 4 போட்டிகளில் 18 வீரர், 13 வீராங்கனைகள் என 33 பேர் பங்கேற்றுள்ளனர். பெண்களுக்கான கபடியில் ஏ பிரிவில் இடம்பெற்ற இந்திய அணி 2 லீக் போட்டியிலும் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. அரையிறுதியில் வங்கதேசத்தை இந்திய அணி வீழ்த்தியது. நேற்று நடந்த ஃபைனலில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின. இதில் 47-33 என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று தங்கம் வென்றது. ஆண்களுக்கான கபடி அரையிறுதியில் இந்திய அணி பாகிஸ்தானை வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. நேற்று நடந்த ஃபைனலில் இந்தியா ஈரான் அணிகள் மோதின. இதில் 31-44 என்ற கோல் கணக்கில் ஈரான் வெற்றி பெற்றது.
சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. தமிழகத்துடன் கேரளம், புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்குவங்க சட்டசபைகளுக்கும் தேர்தல் நடந்துள்ளது. 5 மாநில தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 4ஆம் தேதி நடக்கிறது. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை நடப்பது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். வாக்குகள் எண்ணும் பணி சரியாக காலை 8 மணிக்கு துவங்கும். தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கடைசி சுற்று வாக்குகள் எண்ணப்படும். ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் தனித்தனி மேஜைகளில் எண்ணப்படும். இரண்டுக்கும் தனித்தனி உதவி தேர்தல் அலுவலர்கள் பணி அமர்த்தப்படுவர். 3.36 லட்சம் தேர்தல் அலுவலர்கள் தபால் வாக்குகளாகவும், 1.10 லட்சம் அலுவலர்கள் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடியிலும் வாக்களித்துள்ளனர். 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 1.73 லட்சம் பேர் வீட்டில் இருந்தபடி தபால் வாக்கு செலுத்தியுள்ளனர் என்று அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார்.
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விஜய் சாமி தரிசனம். அதிகாலையில் பட்டு வேட்டி சட்டையுடன் வழிபாடு. தாவைக்க தலைவர் விஜய் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று சாமி தரிசனம் செய்தார். நேற்றிரவு சென்னையிலிருந்து தனி விமானத்தில் மதுரை வந்த அவர் இன்று அதிகாலை காரில் திருச்செந்தூர் வந்தார். அவருக்கு தாவைக்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பட்டு வேட்டி மற்றும் சட்டையில் வந்திருந்த விஜய் மூலவர் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டதுடன் வெற்றிவேல் வழங்கி கௌரவித்தனர். பின்னர் திருச்செந்தூர் கடற்கரைக்கு சென்று விஜய் வழிபாடு செய்தார். விஜயை பார்க்க 1000கணக்கான ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோவில் வளாகத்தில் திரண்டனர். அவரை காண மக்கள் முண்டியடித்ததால் நெரிசல் ஏற்பட்டது. விஜய் வருகையை முன்னிட்டு திருச்செந்தூர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி கிடைக்க வேண்டி விஜய் சார்பில் திருச்செந்தூர் கோவிலில் இன்று சிறப்பு யாகமும் நடக்கிறது.
மேற்கு வங்கத்தில் நாளை 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. மேற்குவங்க சட்டசபை தேர்தல் 2 கட்டங்களாக நடக்கிறது. மொத்தம் 294 தொகுதிகளில் 152 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது. மீதமுள்ள 142 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடக்கிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடக்கிறது. இதனையொட்டி நேற்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. இந்த தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் ஆகியன தனித்தனியாக போட்டியிடுகின்றன. திரிணாமுல் பாஜக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. முதல்வர் மம்தா பானர்ஜி நேற்று தனது சொந்த தொகுதியான பவானிபூரில் நடைப்பயணம் மேற்கொண்டும் ஸ்கூட்டரில் பயணம் செய்தும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி ராணாகாட், ஹூக்லி, அராம்பாஷ், மகேஷ் தலா ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்தார். பிரதமர் மோடி ஜகத்தால் பகுதியில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார். மத்திய அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ நடத்தி ஆதரவு திரட்டினார். வாக்குப்பதிவின் போது வன்முறை ஏற்படாமல் தடுக்க துணை ராணுவ படையினர் முக்கிய இடங்களில் குவிக்கப்பட்டுள்ளனர்.
ரஷ்ய அதிபருடன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் சந்திப்பு, போர் நிறுத்த நடவடிக்கை குறித்து ஆலோசனை. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்று ரஷ்யா சென்று அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடந்த இந்த சந்திப்பில் பிராந்திய நெருக்கடி குறித்தும் போர் நிறுத்தம் கொண்டு வந்து அமைதியை மீட்டெடுப்பது குறித்தும் இருதரப்பிலும் பேச்சு நடத்தினர். ஆசிய நாடுகளிடையே நிலைத்தன்மையையும் அமைதியையும் மேம்படுத்துவதில் ஈரான் மற்றும் பிற பிராந்திய நாடுகளுக்கு ரஷ்யாவின் ஆதரவு தொடரும் என அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஈரான் தற்போதைய கடினமான சூழ்நிலையை வெற்றி கொண்டு விரைவில் அமைதியை மீட்டெடுக்கும் என்று ஈரானுக்கு புட்டின் நம்பிக்கை அளித்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது.